الحمد لله رب العالمين،
ولا عاقبة للمتقين، ولا عدوان إلا على الظالمين. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبد الله ورسوله. أما بعد، வாரிசுரிமை சட்டத்தில் சகோதரர்களே, இன்றைய நாளில் அதாவது தாயினுடைய பங்கு என்ன என்பதைத்தான் நாம் விளக்கப் போகின்றோம். ஏற்கனவே உங்களுக்கு ஆண்மகனுடைய பங்கு என்ன, பெண்மகளுடைய பங்கு என்ன, அதே போன்று தந்தையினுடைய பங்கு என்ன என்பது சொல்லப்பட்டது. இப்போ நாலாவது பகுதியில் நாம் தாய்க்குரிய பங்கு என்ன என்பதைத்தான் என்ன செய்ய போகிறோம், பேச போகின்றோம். சகோதரர்களே, எங்களுக்கு தெரியும், ஏற்கனவே உங்களுக்கு ஞாபகம் ஊட்டப்பட்டிருக்கின்றது, குடும்ப உறவினர்களில் சொத்துக்களுக்கு சொந்தக்காரர்களாக ஒருவர் மரணித்து விட்டால் அவருடைய சொத்துக்கு உரிமையாளர்களாக வரக்கூடியவர்கள் யார் என்ற அந்த பட்டியலில் ஆறு பேர்கள் விசேடமானவர்கள் என்று சொன்னோம். அவர்கள் இருந்தால் வேறு யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, பங்காளர்களாக வரமாட்டாங்க. அவங்க ஹயாத்தோடு இருக்கும்போது வேறு யாரும் என்ன செய்ய முடியாது, பங்கில் வர முடியாது. வேறு யாராவது வருவதாக இருந்தால் இவங்களில் யாராவது இல்லாமல் போனால் தான் என்ன செய்ய முடியும், ஏனையவர்கள் பங்கில் வர முடியும். அப்போ எனவே அந்த தொடரைத்தான் இப்போது நாம் என்ன செய்து கொண்டோம், பார்த்து கொண்டு வருகின்றோம். அப்போ பிள்ளைகள் ஒருவர் மரணித்தால் கண்டிப்பாக அவருடைய சொத்தில் பங்குள்ளவர்களாக இருப்பார்கள், இல்லைங்களா. அதே போன்று பெற்றோர்கள் ஒருவர் மரணித்தால் அவருடைய சொத்தில் எப்போதும் பங்குள்ளவர்களாக இருப்பார்கள். கணவன் மரணித்தால் மனைவி, மனைவி மரணித்தால் கணவன் எப்போதும் பங்கில் வருவார்கள். இந்த ஆறு பேரை யாரும் என்ன செய்ய முடியாது, விரட்ட முடியாது. இவங்க ஆறு பேருமே ஒரு மையத்துக்கு இருக்காங்க. ஒரு ஆள் மௌத்தாராரு, வாப்பாய்க்காரு, மவனிக்காரு, மவளிக்கிறா, மனைவிக்கிறான்டா, ஹலாஸ் இவங்களுக்குள்ளதான் சொத்து பங்கு, சொத்து பங்கு வரப்போகுது. இந்த ஆறு பேரும் ஹயாத்தோடு இருந்தால் ஆறுண்டு அஞ்சு வரும், வாப்பா, தாய், தந்தை உயிரோடு இருக்கிறார்கள். இறந்தவருடைய தாய் தந்தை உயிரோடு இருக்கிறார்கள். இறந்தவருக்கு பிள்ளை இருக்கின்றது, இறந்தவருக்கு ஆண் பிள்ளை பெண் பிள்ளை இருக்கின்றது. இறந்தவருக்கு மனைவி இருக்கிறாள் என்றால் சொத்து இவங்களுக்குள்ள தான் சுத்த போகுது. இவங்களை தாண்டி வேற யாருக்கும் என்ன செய்யாது, போக மாட்டாது. அப்ப இவங்களை தாண்டி போறதா இருந்தா இவங்கள பிள்ளை இல்லாம வாப்பா இல்லாம விளங்கிச்சா, அதுல விசேஷமாக மகன் இருந்தால் ஹலாஸ் எல்லா வாசனையும் அடைச்சிடுவார், வேற யாரும் கொடுக்க வர முடியாது, இல்லைங்களா. அதே போலதான் தந்தை இருந்தாலும் எல்லா வாசனையும் என்ன செய்வாரு, அடைப்பாரு. ஆனா பேரப்பிள்ளைகள் உள்ள வருவாங்க. மகன் தந்தை இருக்கும் போது பேரப்பிள்ளைகள், மகன் இல்லாட்டி பேரப்பிள்ளைகள் என்ன செய்வாங்க, சொத்துல வந்துடுவாங்க. மகன் இருந்தால் பேரப்பிள்ளைகள் வரமாட்டார்கள். சரி, அப்ப இந்த ஆறு பேரும் எப்போதும் பங்காளர்களாக வரக்கூடியவர்கள். சகோதரர்கள், அதுல இன்னொரு குறிப்பு என்னன்னு சொன்னீங்கடா, இந்த சொத்துரிமை பங்கீட்டு முறையில் வந்து நாங்கள் யோசித்து ஏன் அப்படி ஏன் இப்படி என்ற கேள்வியை வந்து முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் தவிர்த்து கொள்ளணும். காரணம் என்னென்னா, இது அல்லாஹ்வுடைய தீர்மானம். இப்படித்தான் நல்லா என்ன செய்யும், ஏன் பேர பிள்ளைக்கு மகண்ட பிள்ளைக்கு கிடைச்சி ஏன் மகள்ட பிள்ளைக்கு கிடைக்கல, இல்லைங்கச்சா ஏன் அதுக்கு கொடுத்தாங்க ஏன் இவருக்கு கொடுக்கல, இந்த கேள்வி என்ன செய்யக்கூடாது. எங்களுக்கு தெரியும் மார்க்கத்தில் வந்து அல்லாஹுத்தால சில விஷயங்களை காரண காரியத்தோடு சொல்கிறான், ஆனால் சில விஷயங்கள் வந்து இபாதத்தது. அதில் வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை நீங்கள் என்ன, தவாஃப் ஏன் ஏழு, சை ஏன் ஏழு, பதில் சொல்லலாமா, ஏன் ஏழுனு சொல்லி எல்லாம் ஏழுனு வச்சுக்கிறான், செஞ்சு போட்டு வேலையை பாருங்கள், இல்லைங்களா. அப்போ எனவே இந்த சொத்துரிமை பங்கீட்டிலும் கூட மார்க்கம் தீர்மானித்து விட்டது, இவ்வளவுதான்னு சொல்லி, எனவே அந்த பங்குகள் கொடுக்கப்பட வேண்டும். சரி, இப்போ தந்தையினுடைய அந்த பங்குரிமையை சொல்லும் போது அங்கே ஆரம்பத்தில் ஓதப்பட்ட குர்ஆன் வசனத்தில் டிரான்ஸ்லேஷனில் சட்டத்தை சரியாக தான் சொல்லியிருக்கிறோம். நான் அதை எடுத்து திரும்ப கேட்டு பார்த்தேன், சட்டத்தை சரியாக தான் சொல்லியிருக்கின்றோம். குர்ஆன் மொழிபெயர்ப்பில் ஒரு பிழையொன்று ஏற்பட்டிருக்கின்றது. எப்படி அல்லாஹ் சொல்கிறான், வலி அபவைஹி லிகுல்லி வாஹிதிம் மின்ஹும சுதுஸ் மிம்மா தரக இன் கான லஹு வலத் ஃபஇல் லம் யகுல் லஹு வலதுன் வவரிஸஹு அபவாஹு ஃபலி உம்மிஹி ஸுலுஸ். பெற்றோர்கள் வந்து ஒவ்வொருவருக்கும் என்ன, இறந்தவருடைய பங்கில் வந்து பிள்ளைகள் இல்லாவிட்டால், பிள்ளை இருந்தால் பெற்றோர்கள் ஒவ்வொருவருக்கும் ஆறில் ஒரு பகுதி வழங்கப்படும். அல்லாஹ் சொல்றான், அவர்களுக்கு பிள்ளைகள் இல்லாவிட்டால், அந்த வசனத்துக்கு நாங்கள் கருத்து சொல்லும் போது பிள்ளைகள் இருந்தால் என்று கருத்து சொல்லப்படுவது, பிள்ளைகள் இல்லை என்ற அர்த்தம் தான் அந்த வசனம் வைக்குது. எனவே ஆனால் சட்டத்தை நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், சரியாகத்தான் சொல்லியிருக்கிறோம். டிரான்ஸ்லேஷனை மட்டும் நீங்கள் என்ன செஞ்சு கொள்ளலாம், பார்த்து திருத்திக் கொள்ளலாம். சரி, இன்றைய தினத்தில் தாயினுடைய பங்கு, சகோதரர்களே, தாயினுடைய பங்கு என்று சொல்லும்போது மூன்று விதத்தில் தாய்க்கு பங்கு வழங்கப்பட்டிருக்கிறது. எப்படி மூன்று விதம்? பிள்ளைகள் இருக்கும் போதே தாய்க்கு ஆறில் ஒன்று. ஏற்கனவே அந்த ஓதன ஆயத்தில் அல்லாஹ் தெளிவாக சொல்றான், வலி அபவைஹி லிகுல்லி வாஹிதிம் மின்ஹும சுதுஸ் மிம்மா தரக் இன் கான லஹு வலத். பெற்றோர்களுக்கு இறந்தவருடைய சொத்துல வந்து ஆறில் ஒரு பகுதி வழங்கப்படும், இன் கான லஹு வலத், அவருக்கு பிள்ளை இருந்தால். இது ஒரு பங்கு. அப்ப தாய் தந்தை ரெண்டு பேரும் அதில் அடங்குறான். அப்ப பிள்ளை இருந்தால் தாய்க்கு என்ன பங்கு? பிள்ளை இருந்தால் தாய்க்கு ஆறுல ஒரு மடங்கு, அது ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ, தாய்க்கு ஒரு மடங்கு, ஆறில் ஒரு பங்கு வழங்கப்படும். ஆறில் ஒரு பங்குன்னு சொன்னா இப்ப 1.5 லட்சமா இருந்தா எவ்வளவு வரும்? ஆறில் ஒரு மடங்கு 25,000. சரி, அடுத்து என்ன சொல்கின்றான்? இறந்தவருக்கு பிள்ளைகள் இல்லாவிட்டால், அப்ப பெற்றோர்கள் அனந்தரத்தில் வந்தால், பெற்றோர்கள் அனந்தரத்தில் வந்தால் உம்மாவுக்கு மூன்றுல உண்டு. வாப்பாக என்னண்டாச்சும். அப்ப பிள்ளைகள் இல்லாமல் தாய் சொத்துல வருகின்றார். பிள்ளைகள் இல்லாமல் பெரும்பாலும் கல்யாணம் முடிச்சு பிள்ளைகள் கிடைக்காமல் வாழ்ந்திருந்தால், அவங்களுக்கு திருமண வாழ்க்கையில பிள்ளைகள் கிடைக்கல அப்படின்னு சொன்னா தாய்க்கு என்ன செய்யும்? தாய்க்கு வந்து மூன்றுல ஒரு மடங்கு தாய்க்கு வந்து சேரும். அப்ப பாருங்க, ஒரு நிலைமை தாய்க்கு வந்து ஆறுல ஒரு மடங்கு, இன்னும் ஒரு நிலைமை தாய்க்கு வந்து மூணுல ஒரு மடங்கு, ஆறில் ஒரு மடங்கு, மூணுல ஒரு மடங்கு. அப்ப பிள்ளைகள் இருந்தால் ஆறுல ஒரு மடங்கு, பிள்ளைகள் இருந்தால் ஆறுல ஒரு மடங்கு, பிள்ளை இல்லாவிட்டால் மூன்றுல ஒரு மடங்கு என்று சொல்வதா இருந்தால் அடிஷனல் இன்னொரு கண்டிஷனே அல்லாஹ் குர்ஆன் சொல்றான். இன்னும் ஒரு கண்டிஷனும் சொல்லப்படுவது. என்ன கண்டிஷன் அது? அந்த மரணித்தவருக்கு சகோதர சகோதரிகளும் இருக்கக்கூடாது. மரணித்தவருக்கு சகோதர சகோதரிகளும் இல்லாவிட்டால்தான் தாய்க்கு மூன்றில் ஒன்று என்ற சட்டம். தாய்க்கு மூன்றில் ஒன்று சட்டம் எப்ப வரும்? ரெண்டு கண்டிஷனோட. பிள்ளைகள் யாரும் இருக்கக்கூடாது. அடுத்தது சகோதர சகோதரிகள் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள், ரெண்டு அல்லது அதை விட அதிகம், ரெண்டு அல்லது விட அல்லது அதை விட அதிகம் இல்லாவிட்டால்தான் தாய்க்கு என்ன செய்யும்? மூன்றில் ஒன்றுன்னு வரும். சரி, இருந்துச்சுன்னு வைங்க, பிள்ளை இல்லை, மரணித்தவர்களுக்கு பிள்ளைகள் இல்லை, ஆனால் சகோதர சகோதரிகள் ஒன்றுக்கு அதிகமானவர்கள் இருக்கிறார்கள் என்றால், அப்பையும் தாய்க்கு பழைய சட்டம் வந்துடும், ஆறுல ஒன்று தான். அப்ப என்ன ஆறுல ஒன்று? அப்ப தாய்க்கு பாருங்க, மூன்றில் ஒன்று என்ற ஒரு சட்டம் இருக்கின்றது, ஆறில் ஒன்று என்ற ஒரு சட்டம் இருக்குது. மொத்த சொத்துல மூணுல ஒரு மடங்கு, மொத்த சொத்துல வந்து ஆறில் ஒரு மடங்கு. ஆறுல ஒரு மடங்கு எப்ப வரும்? பிள்ளை இருந்தால். ஆறுல ஒரு மடங்கு எப்ப வரும்? பிள்ளை இருந்தால். பிள்ளை இல்லாவிட்டால் தாய்க்கு என்ன வரும்? மூன்றில் ஒரு மடங்கு வரும். ஆனா இன்னொரு கண்டிஷன் எல்லாம் சொல்றான். பிள்ளை இல்லைன்றத மட்டும் பாக்குற இல்லங்க, என்னது? சகோதர சகோதரிகள் மையத்துக்கு இருக்கக்கூடாது. இப்ப சகோதர சகோதரி என்று சொல்லும் போது நாங்க ஏற்கனவே விளங்கப்படுத்திருக்கிறோம், ஒருவருக்கு சகோதர சகோதரிகள் மூன்று விதம் அமையலாம். சொந்தர சகோதரர்கள், அவருடைய உடன் பிறந்தவர்கள், அதாவது அவருடைய தாய்க்கும் அவருடைய தந்தைக்கும் பிறந்தவர்கள் சொந்த சகோதர சகோதரர்னு சொல்லுவோம். அல்லது தந்தை மூலமாக, தந்தை இவருடைய தாய் அல்லாத வேறொரு தாயை முடித்து குழந்தை பெற்றிருக்கிறார், அதுவும் இவருக்கு யாரு? இறந்தவருக்கு வந்து சகோதரர் தான். அப்ப தாய் வழி தந்தை வழி சகோதரர். அல்லது இவருடைய தாய் வேறு திருமணம் முடித்து அதிலேயும் குழந்தை பெற்றிருந்தால், அப்ப அது என்ன? தாய் வழி சகோதரர்கள். அப்ப எப்படியோ இந்த மூன்று கைண்ட்ல எந்த ஒரு சகோதரரும் இருக்கக்கூடாது, அப்பதான் தாய்க்கு மூன்றில் ஒன்று என்ற சட்டம் வரும். அப்ப சகோதர சகோதரிகள் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள், அது ஒரு ஆண் பிள்ளையும் ஒரு பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, ஒரு ஆண் சகோதரர் ஒரு பெண் சகோதரர், சொந்த சகோதரர் அல்லது தாய் வழி சகோதரர் அல்லது தந்தை வழி சகோதரர், எப்படி இருந்தாலும் அவங்க ரெண்டு பேர் இருந்தால் என்ன சட்டமாயிரும்? தாய் மூணுல இருந்து திரும்ப சிக்ஸுக்கு என்ன செஞ்சிருவா? ஆறுல ஒன்றுக்கு போய்த்திருவா. அப்ப தாய்க்கு சொல்லப்பட்ட பங்கு ரெண்டு பங்கு, ஒன்று மூன்றுல ஒன்று, அடுத்தது ஆறுல ஒன்று. சரி, உலமாக்கள் மூன்றாவது ஒரு பகுதியும் சொல்றாங்க. இது நேரடியாக குர்ஆன் ஹதீஸ்ல சொல்லப்பட்டது அல்ல, உமர் ரதியல்லாஹு அன்ஹுவோட காலத்தில் வந்த ஒரு சட்ட பிரச்சனையில இந்த வாரிசுரிமை சட்டத்தில் உமர் ரதியல்லாஹு அவர்கள் என்ன செய்தார்கள் சொன்னா, ஒரு தீர்வை வழங்கினார்கள். தாய்க்கு மூன்றில் ஒன்று என்று குர்ஆன் சொல்லுகின்றது. ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்க சொன்னாங்க வந்து, இந்த மூன்றில் ஒன்று வழங்க முடியாது, பேலன்ஸ்ல மூணுல ஒன்றுன்னு சொன்னாங்க. இப்போ நீங்க வித்தியாசத்தை விளங்கணும். இப்போ உதாரணமா 1 லட்சம் இருக்குது, 1 லட்சத்தில் மூன்றுல ஒன்றுண்டா 33+ அப்படித்தானே? இப்போ 1 லட்சத்தில் மனைவி இருக்கிறாள், மனைவிக்கு வந்து பிள்ளை இல்லாட்டி 4 லோண்டு தானே? அப்போ 1 லட்சத்தில் 4 லோண்டா 25 கொடுத்தாச்சு, 25 கொடுத்தாச்சு. இப்போ பேலன்ஸ் எவ்வளோ? 75. இப்போ 75ல் 3 லோண்டு எவ்வளோ? 25. அப்ப ஏற்கனவே சொன்னதை விட குறையுதா இல்லையா? ஏற்கனவே 33 இப்ப 25 சொல்றோம். அது எப்ப? அப்ப பாருங்க, தாய்க்கு வந்து 1/6, 1/3, மூன்றாவது ஒரு பங்கு முறை சொல்றாங்க. பேலன்ஸ்ல 1/3, மொத்தத்துல 1/3 அல்ல, பேலன்ஸ்ல 1/3. விளங்கிச்சா? சரி. அப்ப இது இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா, ஒருவர் மரணிக்கின்றார், மரணித்தவருக்கு பிள்ளைகள் இல்லை. விளங்கிச்சா? மரணித்தவருக்கு பிள்ளை இல்லை. மனைவி இருக்கிறாள், தாயும் தந்தையும். மனைவி இருக்கிறாள், தாயும் தந்தையும். அல்லது ஒரு பெண்மணி மரணிக்கிறாள், சொத்து இருக்குது. விளங்கிச்சா? மரணித்த இந்த பெண்ணுக்கு பிள்ளைகள் இல்லை. யார் இருக்கிறார்? மாப்பிள்ளைக்கு யார்? கணவன் இருக்கிறார். அல்லது கணவன், தாயும் தந்தையும். கணவனும் தாயும் தந்தையும். இப்ப இந்த ரெண்டு மசாலால தான் விளங்கிச்சா, இந்த மாதிரி வாரிசுரிமை சட்டத்தில் அனந்தரக்காரர்கள் வந்தால், அதாவது மரணித்தவர் கணவனாக இருந்து மனைவியும் பெற்றோர்களும், மரணித்தவர் மனைவியாக இருந்து கணவனும் பெற்றோர்களும், இந்த இந்த ரெண்டு சட்டத்தில் மட்டும் விளங்கிச்சா வந்தால், உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தீர்வு கொண்டு சொன்னார்கள், மொத்தத்தில் 3 கொடுக்கக்கூடாது, பேலன்ஸில் 3 தான் கொடுக்கணும். ஏன்? இப்போ பாருங்க, இதை விளங்கப்படுத்தினா விளங்கும். அதாவது மனைவி மரணித்து விட்டால், இப்போ மாப்பிள்ளைக்கு எவ்வளோ கொடுக்கணும் சொத்தில்? மாப்பிள்ளோட பங்கு என்ன? ஆஃப். அது பின்னால் வரும், நாங்கள் கணவன் மனுடைய சட்டத்தை விளங்கப்படுத்துவோம். மாப்பிள்ளைக்கு வந்து சொத்தில் ஆஃப் வரும். சரி, 1,00,000. 1,00,000 வந்து மனைவி மூத்த, மனைவி தான் மூத்தாகிறாங்க. இப்போ மாப்பிள்ளைக்கு என்ன செய்யணும்? 50,000 கொடுக்கணும். அப்படித்தானே? ஆஃப் வந்து 50,000. இப்போ எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது? எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது? 1,00,000, 50,000 பேலன்ஸ் இருக்குது. சரி, இப்போ தாய்க்கு வந்து நாங்கள் என்ன செய்யணும்? தாய்க்கு சட்டப்படி புள்ளியல் இல்லை தானே, 3/1 கொடுத்தோன்னு வைங்க, புள்ளியல் இல்லை, அதனால 3/1 கொடுத்துட்டோம். சரி, இப்போ 3/1 கொடுத்தா தாய்க்கு எவ்வளோ போகும்? 1,00,000 3/1 கொடுத்தீங்கடா 33 போயிடுறோம். இப்போ வாப்பட பங்கு என்ன? தந்தைக்கு எவ்வளோ கிடைக்கும்? 17+ அவருக்கு 17. அப்படித்தானே? இங்கால ஏற்கனவே கணவன் என்ன செஞ்சிட்டார்? ஆஃப் எடுத்துட்டார். 50,000 அவருக்கு போயிட்டு, இங்கால தாய்க்கு வந்து 3/1 கொடுக்கணும், 33 தாய்க்கு போயிட்டு. இப்போ பேலன்ஸ் எவ்வளோ? 17 இங்கே வாப்பா விடுவாரா? நான் வாப்பா, அவ உம்மா. விளங்கிச்சா? நான் வாப்பா, எனக்கு தான் என்ன செய்யணும்? கூட வரணும். எங்களுக்கு தெரியும், சொத்துரிமை பங்கிட்டு முறையில் வந்து பெரும்பாலும் ஆண்களுக்கு என்ன செய்யப்படுவது? அதிகம் வழங்கப்படுகின்றது. அப்போ இந்த இடத்துல உமர் ரதியல்லாஹு அவங்க சொன்னாங்க, இல்லை தாய்க்கு வந்து பேலன்ஸில் 3/1 கொடுங்கன்றாங்க. இப்போ பேலன்ஸ் எவ்வளோ? 50 பேலன்ஸ். 1,00,000 ஆஃப் வந்து கணவனுக்கு போயிட்டு, இப்போ 50 பேலன்ஸ். இந்த 50ல் 3/1 எவ்வளோ? 50ல் 3/1, சரி, 17,000 சுச்சம் வருது. 50ல் 3/1, 50ல் 3/1 தாய் கொடுத்து போட்டு மற்ற ரெண்டு பங்கு என்ன செய்யுங்க? தந்தைக்கு கொடுங்க. தாய்க்கு கிடைச்சதை விட டபுள் மடங்கு அவருக்கு கிடைக்கும். தாய்க்கு கிடைச்சதை விட என்ன செய்யணும்? அவருக்கு டபுள் மடங்கு கிடைக்கும். எப்படியோ தந்தைக்கு கூடத்தான் என்ன செய்யணும்? கொடுக்க வேண்டும். சகோதரர்களே, இதை வந்து எங்களுக்கு தெரியும், சஹாபாக்கல்ல உமர் ரதியல்லாஹு அவர்கள் சொன்ன இந்த சட்டத்தை வந்து அன்றிருந்த பெரும்பெரும் சஹாபாக்கள் வந்து என்ன செய்தாருங்கன்னு சொன்னால் அதை ஒத்துக்கொண்டாங்க. விசேஷமாக ஃபராயிதுடைய சட்டத்தில் எங்களுக்கு தெரியும், மிக கை தேர்ந்தவராக, அதிகமான அறிவுள்ளவராக ஜெய்து ரதியல்லாஹு அவர்கள் இருந்தார்கள். எனவே ஜெய்து ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூட என்ன செய்தாருங்கன்னு சொன்னால் உமர் ரதியல்லாஹு அவர்களுடைய இந்த சட்டத்தை என்ன செய்தார்கள்? அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஜெய்த் இப்னு சாபித், இப்னு மஸ்ஊத், அதே போல அலி ரதியல்லாஹு அவர்கள், ஹசன் அல் பஸரி, சௌரி, இமாம் மாலிக், இமாம் ஷாஃபி போன்ற பெரிய பெரிய அறிஞர்கள் எல்லாம் என்ன செய்தார்கள்? இதை இந்த கருத்தை தான் சொன்னார்கள். ஆனால் அதில் சஹாபாக்கள் எங்களுக்கு தெரியும், இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அவர்களிடத்தில் ஒரு மாற்று கருத்து இருந்தது. அவங்க சொன்னாங்க, இல்லை, அல்லாஹ் 3 தான் சொல்லிக்கிறான், அதனால 3/1 தான் தாக்கி கொடுக்கணும், 3/1 தான் என்ன செய்யணும். ஆனால் சஹாபாக்கள்ல அநேகமானவர்களுடைய கருத்து என்னன்னு பார்த்தா, உமர் ரதியல்லாஹு அவர்களுடைய இந்த தீர்ப்புக்கு சார்பாகத்தான் என்ன செய்திருக்கிறார்கள், தாய்க்கு வந்து பேலன்ஸ்ல 3/1 தான் இந்த சட்டத்தில் சொல்லணுமே அன்று என்ன செய்யக்கூடாது, மொத்தத்தில் 3/1 கொடுக்க கூடாது. இந்த நேரத்தில், எந்த நேரத்தில் என்ன வச்சுக்கோங்க, ஒருவர் கணவன் மரணிக்கிறாள், கணவன் மனைவி மரணிக்கிறாள், அனந்தரக்காரர்களாக யார் இருக்கிறார்கள் என்று சொன்னால் கணவனும் தாயும் தந்தையும், கணவனும் தாயும் தந்தையும், சரியா? அல்லது கணவன் மரணிக்கிறார், அந்த சந்தர்ப்பத்தில் அனந்தரக்காரராக மனைவியும் தாயும் தந்தையும். இந்த மூணு பேரும் மட்டும் வார நேரத்தில், இந்த மூணு பேரும் மட்டும். அப்போ எனவே இந்த மசாலாக்கு வந்து சொல்லுவாங்க வந்து என்ன உமரியான்னு சொல்லுவாங்க. உமர் ரதியல்லாஹு அவர்கள் தீர்ப்பு வழங்கியிருக்கிற காரணத்தால் உமர் ரதியல்லாஹு அவர்களுடைய பேரை சொல்லி இந்த சட்டம் என்ன செய்யப்படுது, சொல்லப்படுகின்றது. இந்த ரெண்டு சூழ்நிலையில் மட்டும் தாய்க்கு என்ன செய்யப்படணும், பேலன்ஸ்ல மூணுல ஒன்று கொடுக்கணும். இல்லாவிட்டால் ஏனைய அனைத்து மசாலாக்களிலும் தாய்க்கு வந்து மூன்றில் ஒன்று, தாய்க்கு என்ன செய்யணும், மூன்றில் ஒன்று வழங்கப்பட வேண்டும். அப்ப பாருங்க தாயுடைய பங்கு மூன்று முறை சொல்றோம். ஒன்று என்ன, ஆறுல ஒன்று என்ற ஒரு சட்டம். எப்ப ஆறுல ஒன்று, பிள்ளைகள் இருந்தால் அப்படித்தானே. அல்லது மூன்றில் ஒன்று, எப்ப மூன்றில் ஒன்று, பிள்ளைகள் இல்லாமல் சகோதர சகோதரிகள் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் இல்லாமல் இருந்தால் அப்ப மூன்றில் ஒன்று என்ன செய்யப்படும், தாய்க்கு வழங்கப்படும். மூன்றாவது ஒரு பங்கு முறை என்ன சொல்கின்றார்கள், தந்தையும் தாயும் இறந்தவருடைய மனைவி அல்லது தந்தையும் தாயும் இறந்தவருக்கு கணவன். இந்த மசாலா வருகின்ற போது இப்படி இந்த ஆர்டர்ல பாக பிரிவினை வந்தால் இது நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளணும். குழந்தை இல்லாதவருடைய மசாலாவில் தான் வரப்போகுது, ஏன்னா அங்கே பிள்ளைகள் இல்லாததால தான் இந்த பிரச்சனை வருவது. அப்போ திருமணம் முடித்து குழந்தை பெறாதவர்களுடைய சட்டம் இப்படி வரும்போது தாயும் தந்தையும் இறந்தவருடைய கணவனோடு இறந்தவருடைய மனைவியோடு வருகின்ற போது மாத்திரம் தாய்க்கு மூன்றில் ஒன்று, மொத்தத்தில் மூன்றில் ஒன்று என்று இல்லாமல் என்ன செய்யணும், பேலன்ஸில் மூன்று ஒன்று, அதாவது கணவனுடைய பங்கு மனைவியுடைய பங்கு வழங்கப்பட்ட பிறகு என்ன பேலன்ஸோ அந்த பேலன்ஸில் மூன்றில் ஒன்று என்ன செய்யணும், தாய்க்கு வழங்கப்பட வேண்டும், எஞ்சிய பகுதி தந்தைக்கு வழங்கப்பட வேண்டும். எனவே சகோதரர்களே, கடைசியாக தாயுடைய விஷயத்தில் இன்னொரு மசாலா, தவறான முறையில் பிறந்த ஒரு குழந்தை இருந்தால், உதாரணமாக ஒரு பெண் பிள்ளை பெற்றுவிட்டால் தவறான முறையில் விபச்சாரத்தின் மூலமாக என்ன குழந்தை பிறந்து விட்டது, சரி, அதுக்கு பிறகு அவரையே தான் திருமணம் முடிச்சான்னு வைங்க, அவரையே தான் திருமணம் முடித்து அவங்க என்ன செய்கிறாங்க, கணவன் மனைவியாக வாழ்கிறாங்க. ஆனால் மூத்த குழந்தை வந்து மாப்பிள்ளை பொண்டாட்டியாக சட்டப்படி ஆகிறதுக்கு முன்னாலே என்ன செஞ்சிட்டாங்க. இப்போ நாங்கள் சமுதாயத்தில் இந்த மாதிரி நடைமுறை இருக்கிறத பார்க்குறோம். நாங்கள் அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்படி நடந்தால் சகோதரர்களே, இந்த பிள்ளை இவருடைய அனந்தக்காரராக இந்த வாப்பா என்ற பேரில் இருக்கிறவர் வரமாட்டார். ஹலாலுக்கும் ஹராமுக்கும் வித்தியாசம் இருக்கணுமா இல்லையா? பெரும்பான்மையான மார்க்க அறிஞர்களுடைய கருத்து என்னென்னா, விபச்சாரத்தில் குழந்தை பிறந்தால் அந்த மனிதனுடைய பிள்ளையாக அந்த பிள்ளையை சட்டத்தில் அமைக்கப்பட மாட்டாது. சும்மா யோசிச்சு பாருங்க, ரகசியமாக நடந்து கல்யாணத்தையும் ரகசியமாக முடித்து கொடுத்துட்டாங்க, ஏற்கனவே புள்ள உண்டாகிட்டாங்க, ஏற்கனவே இந்த மாதிரி தவறான முறையில் குழந்தை உருவாக்கப்பட்டு விட்டது, பிறகு என்ன செய்து விட்டார்கள், கல்யாணத்தை முடித்து வச்சுட்டாங்க. ஆனால் யாருக்கும் தெரியாது பின்னால் அதனால் எவ்வளோ பெரிய விபரீதம். இந்த பிள்ளை யோசிச்சு பாருங்கள், இந்த பிள்ளை இவருடைய சொத்துரிமையில், நாளைக்கு அவன் பணக்காரன் ஆகுனா மௌத்தான பிறகு என்ன நடக்கும், அவன் மௌத்தானா வாப்பாக்கு பங்கு போகுமா இல்லையா, சட்டப்படி இவர் வாப்பா இல்லை. அப்போ சொத்துரிமையில இவருக்கு என்ன செய்ய முடியாது, பங்கு வர முடியாது. இல்லை, அவர் வாப்பாட பிள்ளை இல்லையே வாப்பாட சொத்து அவருக்கு போறதுக்கு. அவருக்கு ஒரே ஒரு வாரிசு யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த தாய் தான். அவருடைய வாரிசு யார் என்றால் அந்த தாய் தான். அந்த தாய் மரணித்தால் தாயினுடைய சொத்தில் இவர் என்ன செய்வார், இவர் பங்காளராக வருவார். தாயினுடைய சொத்தில் இவர் பங்காளராக வருவார். விளங்கிச்சா? இவர் மரணித்தால் இவருடைய சொத்தில் அந்த தாய் என்ன செய்வாள், பங்காளராக வருவார். இன்னொரு பிரச்சனைக்கு அதில், அந்த தாய் திருமணத்துக்கு பிறகு பிள்ளை பெற்றால், இப்போ இந்த பிள்ளையெல்லாம் நாங்கள் என்ன நினைப்போம், இவருடைய சகோதர சகோதரிகளாக தான் நினைப்போம். இப்போ உதாரணமாக மூத்த பிள்ளை இப்படி பிறந்துட்டெல்லாம் பாதுகாக்கணும், ரெண்டாவது மூணாவது நாலாவது அஞ்சாவது பிறந்த பிள்ளையெல்லாம் இவங்க இந்த கணவன் மனைவிக்கு பிறந்தவர்கள். அப்போ இவங்க சொந்த சகோதரர்கள், இவங்க யாரு, சொந்த சகோதரர்கள் என்ற சட்டத்தில் இருப்பாங்க. ஆனால் இவர் தாய் வழி சகோதரர், தந்தை வழி சகோதரர் அல்ல இவர். இவர் யாரு, தாய் வழி சகோதரர் மட்டும்தான். அப்ப சொத்துல பங்கு பிரிக்கிற நேரம் சொந்த சகோதரர் இருந்தால் தந்தை வழி சகோதரரோ தாய் வழி சகோதரோ பங்குல வரமாட்டாங்க. சொந்த சகோதரர் இருக்கும் போது தாய் வழி தந்தை வழி சகோதரர் உள்ள என்ன செய்ய முடியாது, வர முடியாது. இப்ப நாங்க எப்படி பிரிப்போம், நாங்க இவரை எப்படி கவனிச்சு பிரிச்சு கொடுப்பாங்க, இவரையும் சொந்த புள்ளையில ஒன்றா தான் இருக்கிற நானத்தம்மார்ல யாராவது ஒருவர் மௌத்தாயிட்டான்னு சொன்னா அவருக்கு சொத்து இருந்தா, மூத்த மகன் தவறாக பிறந்தவர் ஆனால் அது சமுதாயத்தை விட்டு மறைக்கப்பட்டு விட்டது, எப்படி சொத்து பங்கு போகும்டா, அவரும் சொந்த புள்ளமாய் தான் என்ன செய்யப்படும், அவருக்கு பங்கு போகும். சட்டத்தில் சொத்துரிமையில் வர முடியாதவர் அவர். அதனால தான் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த திருமணத்துக்கு முன்னால் சில சமயத்தில் இல்லை அவங்க என்ன செய்யட்டும், கொஞ்சம் அறிமுகம் ஆகிக்கொள்ளட்டும்னு சொல்லி பேச விடுறது, அவங்கள சந்திக்க விடுறது, சகோதரர்களே விபரீதம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே ஹலாஸ் அந்த பாபா கம்ப்ளீட்லி ஸ்டாப் பண்ணிடும். எக்ரிமெண்ட் பண்ணி கல்யாணம் என்று நடந்து முடிஞ்சால், ஒப்பந்தம் நடந்து முடிந்தால் அதற்கு பிறகுதான், அதற்கு முதல் ரெண்டு பேர் என்ன செஞ்சாச்சு, பேசி வச்சுக்கிறாங்க. அதனால காலமெல்லாம் பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. சந்திக்க விட்டாங்க, சில சந்தர்ப்பத்தில் என்ன செஞ்சா குடும்பத்தார் போய்த்து வர விட்றாங்களா, மாப்பிள்ளையோட போய்த்து அப்படி ஷாப்பிங் போய்த்து வராங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ்வுடைய சட்டத்தை மீறி நடந்தால் விபரீதங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பார்த்தீங்களா பிற்காலத்தில் எப்படியெல்லாம் பாதிப்பு வரும். அப்போ நாங்கள் சொத்துரிமை பிரிக்கும் போது அநியாயமாக என்ன செய்வோம், நாங்கள் சட்டத்தில் வராதவர்களுக்கெல்லாம் பங்கு கொடுப்போம். அல்லாஹ் எங்களை பாதுகாப்பானாக. சரி, அப்போ தாய்க்குரிய நாலாவது ஒரு சட்டமாக சொல்லலாம், ஒரு பெண்ணுக்குரிய தாயாக இருக்க ஒரு நாலாவது சட்டம், இப்படி தவறான முறையில் ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு சொத்து இருந்தால், வேறு பிள்ளைகள் அந்த தாய்க்கு இல்லாவிட்டால், மொத்த சொத்துக்கும் யாரு சொந்தக்காரன்னு சொன்னா அந்த தாய் தான் சொந்தக்காரன் ஆகுவா. இப்ப வாப்பா வந்து ஏண்ட புள்ளன்னு என்ன செய்யலாது, சொல்ல முடியாது. அந்த தாய் தான் அந்த தவறான முறையில் பிறந்த அந்த குழந்தையினுடைய மொத்த சொத்துக்கும் என்ன செய்யும், பங்காளராக அந்த தாய் தான் வருவார். அதே போன்று ஒருவர் இருக்கிறார், சட்டப்படி பிறந்த புள்ள தான், அல்ஹம்துலில்லாஹ் ஹலாலா பிறந்த புள்ள, அவர் இறக்குறாரு, அவருக்கு வேற உறவினர்கள் யாருமே இல்லை, தாய் மட்டும்தான் பங்காளராக இருந்தால் சட்டப்படி தாய்க்கு மூன்றுல ஒன்று போகும், என் பிள்ளைகள் இல்லாட்டு தாய்க்கு மூன்றுல ஒன்று. இப்போ பேலன்ஸ் பணத்தை என்ன செய்யறது, அதுவும் கூட அந்த தாய்க்கு தான் என்ன செய்யப்படும், வழங்கப்படும். அப்போதும் தாய் மொத்த சொத்தை எடுப்பவளாக என்ன செய்வாள், மாறி விடுவாள். அல்லாஹு தஆலா பாகப்பிரிவினை சட்டத்தில் தெளிவுள்ளவர்களாக இருப்பதற்கு எங்கள் எல்லோருக்கும் அருள் பாலிப்பானாக. சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அந்த அஸ்தக்ஃபிருக வ அதூப் இலைக்.